ஸ்ரீ மகாபக்த விஜயம் துளசிதாசர் சரித்திரம் 6வது அத்தியாயம் துளசிதாசர் பூத தரிசனம் பெற்றது. ஓ சித்தர்களே, துளசிதாசர் அப்பிராமணோத்தமர் வீட்டில் 12 வருஷ காலமாய் இருந்து கொண்டு பகவானை பிரார்த்தனை செய்யும் காலத்தில் ஒரு நாள் நாள்தோறும் மல உபாதைக்கு போய் மிகுந்த ஜலத்தால் வழக்கப்படி அங்கிருக்கும் ஓர் பெருத்த கல்லின் மேல் நின்று கால் அலம்பும் போது அக்கல்லில் இருந்து ஓர் பூதம் வெளிப்பட்டு துளசிதாசரை கும்பிட்டு, ஓ பிராமணோத்தமா, உமக்கு என்ன வரம் வேண்டுமோ கேளும், தருகிறேன் என்று உரைக்க, பாகவதன், நீ யார் என்று வினவ, வெறி, ஓ வேதியரே, நான் இக்கல்லில் இருந்த பூதமாகும். நீர் 12 வருஷங்களாய் எனக்குற்ற சாபம் நீங்கும்படி நான் வாசமாயிருந்த இப்பாஷாணத்தின் மேல் உமது திவ்ய சரணங்களை அலம்பிக் கொண்டே வந்தபடியால் உம்மீது எனக்கு கருணை வந்தது. உமக்கு அழகு சுந்தரமான கன்னிகை வேண்டுமோ, ராஜதீகம் வேண்டுமோ, சப்த சமுத்திரத்துக்கு அப்பால் கொண்டு போக வேண்டுமோ, திரவிய குவியல் வேண்டுமோ, மாணிக்கங்கள் வேண்டுமோ, எது வேண்டுமோ சீக்கிரம் சொல்லும் ஐயா என்று பணிய, துளசிதாசர் நகைத்து, நீயா எனக்கு வரமும் பொருளும் தருகிறவன்? கற்பகத்தை நாடினவன் காஞ்சிரன் கொடியையும், காமதேனுவை இச்சித்தவன் கழுதியையும், சொர்க்கத்தை யாசித்தவன் நிறையத்தையும், விரதசேதனான பிரம்மச்சாரி வேசையையும், ஆசாரமுள்ளவள் விவசாரம் செய்யவும், கற்புடை சத்தியானவள் பதிவாஞ்சனை செய்யவும் வாஞ்சிப்பாளா? அதுபோல ஸ்ரீமன் நாராயணனை நாடின நான் நாய்க்கு கீழ்மையாயுள்ள பேயான உன்னை ஆசரிப்பேனா? அன்றி பேரின்பத்தை அபேட்சித்தவன் சிற்றின்பத்தையும், அமிர்தத்தை கோரினவன் விஷத்தையும், பிரபுத்வத்தை வாஞ்சித்தவன் யாசகத்தையும் கோருவானா? அதுபோல மோட்ச மார்க்கத்தை விரும்பின நான் கொடுக்கிறேன் என பகர்ந்த அற்ப பொருளுக்கு ஆசிப்பேனா? போ போ, பைத்தியம் பிடித்த பேயே, கடைகட்ட நாயே என புகழ பேயானது, ஓ மாதவனே, என் மீது முனிவு கொள்ள வேண்டாம். உமக்கு ஸ்ரீமன்னாராயணன் சேவைதானே வேண்டும். அவன் சேவை உனக்கு கிடைக்கும்படியாக செய்கின்றேன் என்று என் பின் வா என்று அழைக்க, ஹரிபக்தன், சித்தினி வார்த்தையை பத்தினியும், கற்பெழுந்தவள் மாற்றத்தை கற்புள்ளவளும், அஜ்ஞானியின் மொழியை சுஜ்ஞானியும், பொய்யன் பேச்சை மெய்யனும், லோபியின் வாய்மையை தர்மியும் கேளான், நீதியே குணவானும், குரோதியின் யுக்தியை அவிரோதியும் கேட்பானா அல்லது நம்புவானா? அதுபோல உன் உரையை கேட்கவும் மாட்டேன், நம்பவும் மாட்டேன். வீணா ஏன் வற்புறுத்தி பேசுகின்றனே? உன் காரியத்தை பார்த்து கொண்டு போ. என்னை மறிக்க வேண்டாம், வீணான வார்த்தைகள் விதிக்க வேண்டாம். நான் ஹரியை தேடப் போக வேண்டும். வீணாக பொழுதை போக்கிவிட்டேன், ஆயுளை வீணாக்கிவிட்டேன். துன்மார்கள் சேர்க்கை மிகவும் கெட்டது. சீ சி, என் அருகில் வராதே என்று சொல்ல, அலகையானது, ஓ பிராமணோத்தமரே, சிறிய கண்ணினால் பெரிய மலையை பார்ப்பதும், சிறிய ஒரு அக்னிப்புரியினால் மலையை யுத்த பஞ்சு மூட்டைகளை எரிப்பது போல அற்பமான என்னால் ஸ்ரீமன் நாராயணனை தரிசிப்பீர். இதில் எள்ளளவும் சந்தேகம் இராது. நான் பலவாறு உமக்கு பகர்வதில் பயனில்லை. இக்கணம் என் பின் வருவீரில் எங்களுக்கு இறைவனாகிய வேதாளத்தினிடத்தில் கொண்டு போகிறேன். அவரால் உமக்கு ஹரி தரிசனம் கிடைக்கும் என்று அறிந்தது. துளசிதாசர், ஓ பூதமே, நீ எனக்கு நாராயணனை காட்டுவது அபத்தமேயாம். பேயை நாடினவன் நாய்க்குச் சமானமாகும். நாய்க்கு வேண்டுவது பசையிலா எலும்பைப் போல உனக்கு இணையான துஷ்ட தேவதைகளை பூஜித்து கனிஷ்ட வஸ்துக்கள் மேல் இஷ்டமாகும் பிரஷ்டர்களை ஏமாற்ற பலியை அபேட்சிப்பாயாக. என்னை மோசம் செய்ய நீ நேசித்தால் உன்னை விசுவாசிப்பேனா? ஸ்ரீமன் நாராயணரை காட்டும் உபாயம் உனக்கு தெரிந்திருந்தால் உனக்குற்ற பைத்தனத்தை தீர்த்துக் கொண்டிருக்க மாட்டாயா? பரமபதம் பெறமாட்டாயா? பயங்கர ஊருடன் இருப்பாயா? அசுத்தி இடத்தில் வாசம் செய்வாயா? போ போ என்று கூறி பிசாசம், ஓ அந்தனரே, அவரவர்கள் செய்த தீவினையை அவரவர்கள் அல்லவோ அனுபவித்து நீக்க வேண்டும். ராஜன் அரண்மனைக்கு போகும் வழி தெரிந்திருந்தாலும் குற்றமுள்ளவன் போகக்கூடுமா? மோட்சசாதனம் அறிந்திருந்தாலும் திரவிய வாஞ்சையுள்ளவன் நன்மார்க்கத்தில் நடக்கக்கூடுமா? வேதாந்தத்தில் தேர்ந்த நிபுணனானாலும் சம்சாரத்தில் சஞ்சலமற்றிருக்கக்கூடுமா? கற்பின் மேன்மையை எவ்வளவு விஸ்தரித்து உரைத்தாலும் விபச்சாரி பதிவிரதாத்தன்மையை காப்பாற்றக்கூடுமா? அதுபோலவே எனக்கு ஸ்ரீமன் நாராயணனை தரிசிக்கும்படியான உபாயம் தெரிந்திருந்தாலும் யான் முற்பிறப்பில் செய்த குற்றத்தால் பகவானை சிந்திக்க நாணமாயிருக்கின்றது. உம்மால் இப்போது பரிசுத்தமாகினேன், இனி மேலான பதவிக்கு போகிறேன் என்று சொல்ல, துளசிதாசர், ஓ கிருத்திமமே, நீ முற்பிறப்பில் செய்த குற்றம் என்ன? பேயான வண்ணம் என்ன? என்னால் புனிதமான காரணம் என்ன? தெரியப்படுத்து என்று வினவ, குணபாஷி, ஓ விப்ரனே, நான் இந்த வீட்டுக்கு உடையவனாகிய பிராமணனுடைய மனையாளாகும். நான் என் எவ்வன காலத்தில் அதிக காமகுணம் உடையவளாய் கணவனை சட்டை செய்யாமல் மோகத்தால் கண்ணுக்கு இனிய புருஷர்களை புணர்ந்து பதிக்கும் பகவானுக்கும் பயப்படாமல், பதிவதிகளுக்கு உரிய நீதிக்கு உட்படாமல், மானம் ஹீனமாகும் என்று உணராமல், பாமர மனதை ஜெயிக்காமல், அற்பமான விஷய ஆனந்தத்தை கருதி உழன்று கொண்டிருந்தேன். இதனால் என் கொழுநன் அன்புடன் என்னை அழைத்து அருகில் நிறுத்திக் கொண்டு, ஓ பெண்ணே, உன்னுடைய கொடிய செய்கையானது என்னை வெளியில் போகாமலும் ஒருவருடன் பேசாமலும் செய்ததன்றி சகலரும் கெக்கலி கொட்டி நகைக்கும்படியுமாய்விட்டது. எல்லாவற்றிலும் விபச்சாரம் கெட்டது. என் மீது உனக்கு அன்பிருக்குமாயின் இனிமேலாவது நற்குண நற்செய்கை உடையவளாய் பகவானுக்கு பயந்து இல்லற தர்மத்தை நடாத்து. இல்லையெனில் என் வீட்டை விட்டு உனக்கு இஷ்டமான இடத்தில் போயிரு. ஏனெனில் காலையில் எழுந்து விபச்சாரியானவள் வதனத்தை பார்ப்பவனுக்கு வேசரியின் குணம் நேரிடும் என்று பதிவர்தா பங்கமானவள் இருக்கும் வீடு பரத்தையர் வீட்டிலும் இழிவானது என்றும், கற்பு அழிந்தவளுடன் கூடியிருப்பவனுக்கு கர்மம் பலவிதமாகும் என்றும், விபச்சாரியினால் அப்பரம்பரை விருத்தி நாசமடையும் என்றும், பதியை வஞ்சிப்பவள் பரம்பரைக்கு குற்றம் உண்டாகும் என்றும், விபச்சாரி வேசைக்கும் கீழ்மையானவள் என்றும், விபச்சாரியின்பால் கொலை களவு கள் காமம் பொய் நிந்தை வெறுப்பு அருவறுப்பு சஞ்சலம் வாது சூது தாரித்ரம் நோய் வஞ்சனை நாணமின்மை மூதேவி முதலானவைகள் குடிகொண்டிருக்கும் என்றும் சாஸ்திரங்கள் முறையிடுகின்றன. அன்றி மானமில்லா மங்கையுடன் இங்கிதமாயிருந்து ஹீனமடைவதை பார்க்கிலும் கானகம் அடைந்து பகவத் தியானத்தால் ஞானியாகி மோனமாயிருப்பதே உத்தமமல்லவோ? நீ இம்மனையை விடுத்து ஏகுவையாகில் நான் சகல பற்றுக்களும் அற்ற நல் துறவியேயாம். இனி மானத்துடன் இல்லம் செல்கின்றாயா, ஹீனத்துடன் பிறர்மனைக்கு ஏகின்றாயா என கேட்கும் பதிக்கு வந்தனம் செய்து நான் இவ்வாறு உரைத்தேன். இனி எனக்கு மதி வந்தது, பதிவிரதை தன்மையே காக்கின்றேன் என்று சொல்ல என் மணாளன் கழித்து, நீ இன்றுடன் வீட்டை விட்டு என் அக்னியை கடந்து பிறர்மனைக்கு ஏகாதே, ஆடவர் முன் போகாதே, நாணமின்றி பேசாதே, என்னை ஏசாதே, தெருக்களில் போய் நிற்காதே, சூது வார்த்தைகள் கற்காதே என பல நீதிகள் உரைத்து, தெய்வமும் ஜலமும் அரசனும் ஆசானும் மூன்று பிழை பொறுப்பது போல் நானும் உனது துர்நடத்தை நீங்க பலதரம் கோபக்குறி காட்டினேன். ஜாடை வார்த்தைகளால் வாட்டினேன், ஒரு சாக்கிட்டு பல கடும் சொற்களால் மாட்டினேன். இன்றைக்கு வாய் திறந்து என் அபிப்பிராயத்தை நிலைநாட்டினேன். இனிமேல் குற்றம் செய்வாயாயின் சற்றும் பொறுக்க மாட்டேன் என்று உறுதி கூறி என்னை புறம் போகாமலும் ஆடவருடன் பேசாமலும் கட்டுத்திட்டம் செய்து அன்புடன் வைத்துக் கொண்டிருந்தார். நான் சில நாள் என் மணாளன் போதித்த நீதியிலிருந்து பின்பு தவிர்ந்து என் கொழுநன் குட்சியின் நிமித்தம் பிக்ஷைக்குப் போய் வருவதற்குள் தூதிகளால் எனக்கு இஷ்டமான புருஷனை அழைப்பித்து என் இச்சையை நிறைவேற்றிக் கொண்டு என் நாயகன் வந்ததே வெகு நன்னடத்தையும் ஒடுக்கமும் அடக்கமும் உள்ளவளைப் போல் அபிநயித்து பதிவஞ்சகம் செய்து வந்தேன். ஒருநாள் நானும் என் கள்ளப்புருஷனும் கூடி குலாவிக் கொண்டிருக்கும் வேளையில் என் காந்தன் வந்து பார்த்து மிகவும் வெகுண்டு, ஓ காமப்பேயே, நீ பேயாய் போகக் கடவதென்று சபித்து வாட்டத்துடன் காட்டை நோக்கி போகையில் நான் அதிதுரிதமாய் ஓடி என் காதலனை மறித்து அவர் பாதங்களில் வீழ்ந்து எனக்கிஷ்ட சாப நிவர்த்திக்கு ஓர் உபாயம் செப்பாமல் முனிவுடன் போகலாமோ? யான் செய்த தீவினையால் பாவியாய் பிசாசமானேன், நிறையத்துக்கு ஆளாய்ப்போனேன் என்று முறையிட்டு அழும்போது சாந்த குணமுள்ள என் காவலன் கோபம் தணிந்து, ஐயோ, கோபம் சண்டாளம் என்கிற பாபத்தால் சாபமிட்டேனே, ஆ கெட்டேனே என்று அறைந்து வியாகுலம் அடைந்து, ஓ பெண்ணே, உன்னுடைய தீமையே எனக்கு கோபம் வரும்படி செய்தது, என் தவமெல்லாம் பாழாகப் போகச் செய்தது. அடி பேதையே, அறிவிலா கோதையே, நீ இக்கங்கையில் குதித்து இறந்து பேயுருவாகி நமது வீட்டில் இருக்கும் பெரும் கல்லில் தங்கியிருந்து நல்லோர் பாத நீரில் ஸ்நானம் செய்து பாத தரிசனத்துக்கு பாத்திரமாய் 12 ஆண்டு இருப்பாயாயின் உனக்குற்ற சாப நிவர்த்தியாகும் என்று உரைத்து காட்டை நாடி போகாமல் நாட்டை அடைந்து வீட்டில் பிரவேசித்து என் சாப நிவர்த்திக்கு ஹேது செய்ய கருத்தை கொண்டார். நானோ தலையில் பட்டால் தாழ்வர் என்பது போலவும், கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரம் செய்ய ஆரம்பிப்பது போலவும் என் பதியின் பதங்களையும் மதியில் பதித்து துதித்து கங்கையில் குதித்து பேயுருவாகி இக்கல்லில் பிரவேசித்து சாபநிவர்த்தி ஆசித்திருக்க என் காவலன் இவ்வீட்டை சாதுக்களுக்கு உரிய பொதுமடமாக்கி அநேக சாதுக்களை சேர்த்து இக்கல்லின் மீது சகலரும் காலலம்பும்படியாகச் செய்தார். மகாத்மாவாகிய நீர் பன்னிரண்டு வருஷங்களாய் இக்கல்லிலிருந்து எண்ணி இங்கிருந்து காலலம்பி பாதஸ்பர்சமும் எனக்கு கொடுத்ததால் எனக்குற்ற சாப நிவர்த்தியாய் புண்ணியலோகத்துக்கு போகின்றேன். இவ்வளவு உபகாரம் செய்த உமக்கு ஓர் சகாயம் செய்யாமற் போக மனம் வராமையால் உம்மை வருந்தி என்பின் வரும்படி வேண்டுகிறேன். தடையில்லாமல் வாருமையா என்று அழைக்க துளசிதாசர் யோசிக்கின்றார். இது பூதமாயிருந்தும் அநேக நீதி வாக்கியங்கள் உரைத்தது. நமக்கு யாராலாவது பகவான் தர்சனம் கிடைத்தால் போதும், ஜென்மத்தினாலும் அவயவ பகுதியினாலும் ஒருவனை இகழலாகாது. குணத்தை பார்த்தே நிர்ணயம் செய்ய வேண்டும். அன்றி தசரத மகாராஜனுக்கு உற்ற புத்திர பாக்கியம் ஓர் பூதம் ஏந்தி கொண்டு வந்த பாயசத்தினாலல்லவோ கிடைத்தது என்று ஓ மன்னையே வேதாளத்தினிடம் போகலாம் வா என்று அழைக்க உடனே அக்குணங்கான் ஹரிதாசனை அழைத்துக் கொண்டு வேதாளம் இருக்கும் ஓர் காட்டில் பிரவேசித்து வேதாளத்தை ஸ்தோத்திரம் செய்ய, அது ஓ குணபாஷியே என்னை ஏன் துதிக்கின்றாய், உனக்குற்ற குறை ஏது என பிரேதம், ஓ ராஜபூதமே என்னை பவித்திரமாக்கிய விப்ரருக்கு தரிசனம் தந்து ஸ்ரீமன் நாராயணனை தரிசிக்கும்படியான உபாயம் சொல்ல வேண்டும் என்று வேண்ட, அதற்கு அந்த சோகு என்னால் அனுமாரை காட்டிக் கொடுக்கும்படியான சக்தி உண்டன்றி பகவானை தரிசிக்கும்படியான உபாயம் சொல்ல என்னால் கூடாது, இது மாருதியால் ஆகும். ஆனாலும் அவ் ஆஞ்சநேயர் தரிசனம் தவத்தில் சிறந்த புண்ணியவான்களுக்கே கிடைக்கும். ஆதலால் அனுமாரை தரிசிக்கும்படியான தவம் இவ்வேதியில் செய்திருக்கின்றாரா என்று கேட்க சோகு, ஓ இறைவனே, இவர் பன்னிரண்டு ஆண்டாய் அரிதான தவம் செய்து கொண்டிருக்கிறார், இது சத்தியம் என கழுகு. அப்படியா என்று துளசிதாசர் முன் பிரசன்னமாய் பணிந்து, ஓ பூசுரரே, பெண்ணாசையால் அலையும் பெயருக்கும் மண்ணாசையால் உயழும் மாந்தருக்கும் பொன்னாசையால் தெரியும் புருஷருக்கும் அஞ்சனேயகுமாரன் தரிசனம் கிடைக்க மாட்டாது, இம்மூன்றையும் நீர் அகற்றினவரோ என்று கேட்க துளசிதாசர், ஓ மருளே, மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை உலகாசை தேகாசை முதலானவைகளும் நீங்கி துவாதச வருஷங்களுக்கு மேலாய் விட்டது. இப்பன்னிரண்டு ஆண்டாய் பகவான் ஆசையே பெரிதாய்விட்டது, இது அப்பகவானுக்கே தெரியும் என்று சொல்ல சோகோ சந்தோஷத்துடன், ஓ சுவாமி, இக்காசியில் அசி என்னும் வீதியில் ஒரு புராணிகர் வால்மீகரால் உண்டாக்கப்பட்ட ராமாயணத்துக்கெல்லாம் ஞானார்த்தமே செய்து கொண்டு வருகிறார். அவர் சொல்லும் வாக்கியங்கள் பரமானந்தத்தை தருதலால் அதை சிரவணம் செய்ய ஹனுமார் ஓர் பிராமண ரூபமாய் வருகிறார், அவ்விடத்தில் அனுமாரை தரிசிக்கலாம் என்று சொல்ல துளசிதாசர் நகைத்து, நவ வியாகரண பண்டிதராகியும் 64 சித்திகளில் வல்லவராகியும் வேதாந்த தெளிவில் நிபுணராகியும் விளங்கான் என்ற ஆஞ்சநேயர் ஓர் மறையோன் சொல்லும் ராமாயணத்தை கேட்க வருவாரா? மித்தையான வார்த்தையை சொல்ல வந்தாய். பேயை நாடினவன் நாய்க்குச் சமானம் என்கிற பழமொழியை நிலைநிறுத்தினாய் என்று அறிய பூதாதிபன் வணங்கி, ஓ புண்ணியவானே, எவ்விடத்தில் சாதுக்கள் கூடி பகவானுக்கு பிரீத்தியான வசனங்களை பேசுகின்றார்களோ அவ்விடத்தில் ஸ்ரீமன் நாராயணரே மாறுரூபம் கொண்டு வந்திருப்பார் என்பது பொய்யா மெய்யா? காரணம் தெரியாமல் கோபிப்பது நீதியா? நான் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டேன். நீர் பகவானே தரிசிக்கும் பொருட்டு பூண்ட விரதம் உன்னுமிடத்தில் மிகவும் விந்தையாயிருக்கின்றது. அகத்தியம் இன்னும் 2-3 நாளில் பகவானை தரிசிப்பீர், பாதங்களை பரிசிப்பீர் என்று உரைத்த வாக்கியத்தை கேட்ட துளசிதாசர் பகவானை தரிசித்தது போலவே புலகாங்கிதம் அடைந்து மயிர்கூச்செறிந்து ஆனந்த கண்ணீரை சொரிந்து, ஓ வியந்தாமே, பலமறையோர் வருமிடத்தில் அனுமாரை கண்டுபிடிப்பது எப்படி என்று கேட்க அறிவழி, ஓ மாதவனே, அனுமார் நாள்தோறும் எல்லா பூசுரருக்கும் முன் வருவதும் பாராயணம் முடிந்த பின் எல்லோருக்கும் பின் போவதும் வழக்கம். அன்றி தாரக மந்திரம் பலர் கேட்க பலதரம் சொல்லுவதன்றி ஆனந்த மேலேட்டால் நடக்கும் போது தங்கி தங்கி நடப்பார், இதுவே அவரை கண்டுபிடிக்கும் அடையாளம் என்று உரைத்து துளசிதாசருக்கு வந்தனம் புரிந்து இரண்டு பெய்களும் மறைந்து விட்டது. கேட்டீர்களோ சித்தர்களே என்று நாபாஜி சித்தர் பின்னும் சொல்லுவார்.